يريدون أن يبدلوا كلام الله قل لن تتبعونا كذلكم قال الله من قبل فسيقولون بل تحسدوننا بل كانوا لا يفقهون إلا قليلا
الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் அடியார்களே, உங்களுக்கும் எனக்கும் அல்லாஹுவிடத்திலே நன்மைகளை வேண்டியவனாக, தீமைகளை விட்டு பாதுகாவல் தேடியவனாக, அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பொருத்தத்தையும் வேண்டியவனாக, அல்லாஹுடைய கோபத்திலிருந்தும் அவனுடைய தண்டனையிலிருந்தும் பாதுகாவல் தேடியவனாக இந்த வகுப்பை ஆரம்பிக்கின்றேன். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்களுடைய சஹீஹுல் புகாரி என்ற நூலிலிருந்து கிதாபு தௌஹீத் அத்தியாயத்தை நாம் படித்து வருகின்றோம். நம்முடைய 37வது பாடம், 50வது அமர்வு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா இந்த பாடங்களில் அல்லாஹு தஆலா பேசக்கூடியவன், பேசுதல் என்ற தன்மை அல்லாஹுவிற்கு இருக்கிறது, அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் யாரோடு எப்போது வேண்டுமானாலும் அவன் விரும்பியபடி பேசுவான், அல்லாஹுடைய பேச்சை மனிதர்களுடைய பேச்சுகளை கொண்டு நாம் அளவிடக்கூடாது, மதிப்பிடக்கூடாது, கற்பனை செய்யக்கூடாது, அல்லாஹுடைய பேச்சை அவன் யாரோடு பேசுகிறானோ அவர்கள் கேட்பார்கள், செவிமடுப்பார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய பேச்சு படைப்புகளின் பேச்சுக்கு ஒப்பாகுவதிலிருந்து பரிசுத்தமானது. எப்படி அல்லாஹுடைய உள்ளமை படைப்புகளை விட்டும் பரிசுத்தமானவையோ, முன் உதாரணங்கள் அதாவது ஊமைகள் சொல்லப்பட முடியாத ஒன்றோ அதுபோன்றுதான் அல்லாஹுடைய பேச்சும். அல்லாஹுடைய உள்ளமையின் அந்த அந்தரங்கத்தை நாம் எப்படி விவரிக்க முடியாதோ அதுபோன்று அல்லாஹுடைய பேசுதல் என்ற அந்த தன்மையின் உண்மை நிலையை நாம் விவரிக்க முடியாது. அல்லாஹ் பேசுகிறான் என்பதை அவன் யாரிடத்தில் பேசுகிறானோ அவர்கள் செவியேற்கும்படியான சப்தங்களை கொண்டு, வாக்கியங்களை கொண்டு, வார்த்தைகளை கொண்டு அவன் பேசுகிறான் என்று நம்ப வேண்டும். இதுதான் குர்ஆன் சுன்னாவை அல்லாஹுவும் அல்லாஹுடைய ரசூலும் கூறிய விதத்தில் நம்பிக்கை கொள்ளக்கூடிய மக்களின் ஈமான். குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய அறிவுக்கு ஏற்ப பொருத்தி பார்த்து, தத்துவங்களை கொண்டு வளைத்து, குதர்க்கங்களை கொண்டு அதில் வியாக்கியானங்களை கூறி தங்களுக்கென்று ஒரு வழிகளை ஏற்படுத்தி கொண்டவர்களுடைய ஈமான் இதற்கு அப்பாற்பட்டது, முரணானது. அவர்களுடைய வழியிலே செல்வது அல்லாஹுவை தன்னுடைய அறிவிற்கு ஏற்ப தாழ்த்தி கொண்டு வருவதாகும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. தன்னை பற்றி எப்படி தனது அடியார்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ் அறிந்தவன், நாம் அவனுக்கு சொல்ல வேண்டியதில்லை. அல்லாஹுவை பற்றி அவன் உள்ளமையாலும் தன்மையாலும் எப்படிப்பட்டவன் என்று போதிப்பதற்குத்தான் இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். தெளிவான பேச்சுகளை உடைய, சரியான அர்த்தங்களை கொண்ட வாக்கியங்களை சொல்பவர்கள்தான் இறை தூதர்கள். மக்களை குழப்பும்படியாக, மக்களுக்கு தவறான எண்ணங்களை உண்டாக்கும்படியான இரட்டை அர்த்தங்களை உடைய வார்த்தைகளை சொல்லி குழப்பக்கூடிய வாக்கியங்களை இறை தூதர்கள் பேச மாட்டார்கள், அறவே பேச மாட்டார்கள். அவர்களுடைய ஒரு வார்த்தைக்கு குழப்பமான அர்த்தங்கள் ஏதும் இருந்திருக்குமே ஆனால் கண்டிப்பாக நபித்தோழர்கள் அதற்கு விளக்கம் கேட்டு தெளிவடைந்திருப்பார்கள். குர்ஆனுடைய ஒரு வார்த்தை குழப்பத்தில் ஆழ்த்தும்படி இருக்குமேயானால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை தங்களது சொல்லால் விவரித்திருப்பார்கள். எப்போது அல்லாஹ் பயன்படுத்திய அந்த வார்த்தையை, அரபி வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதரும் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள், நபித்தோழர்களும் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள், தாபிஈன்களும் அப்படித்தான் பயன்படுத்தினார்கள் என்றால், அப்போது அந்த அரபி வார்த்தைக்கு அரபியில் என்ன யதார்த்த அர்த்தமோ அதுதான் சரியானது. அதற்கு மாற்றமான அர்த்தம் அங்கே நோக்கமாக இருந்திருக்குமேயானால் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு அழுத்தமாக திருத்தம் கொடுத்திருப்பார்கள். குர்ஆனிலே சொல்லப்பட்ட இந்த வார்த்தைக்கு இன்ன அர்த்தம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளித்திருப்பார்கள். குர்ஆனை நமக்கு சொல்லாலும் செயலாலும் விளக்கி கொடுப்பதற்குத்தான் தூதர் அனுப்பப்பட்டார்கள். குழப்பமாக ஒன்றை நமக்கு விட்டுவிட்டு செல்வதற்காக அல்ல. அப்ப அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய இந்த கலாம் பேசுதல் என்ற இந்த தன்மையை முந்தைய காலங்களிலே பல வழிகட்ட கூட்டம் மறுத்தது, அதற்கு மாற்று அர்த்தங்களை சொன்னது. இதில் ஒரு ஆச்சரியமான அல்லது வேதனைக்குரிய விஷயம் என்னவென்றால், அப்படி மறுத்தவர்களில் பலர் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்ற போர்வையில் அறியப்பட்டது. இன்று அல்லாஹுடைய சிஃபத்துகளை மறுக்கக்கூடியவர்கள்தான் தங்களை அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்று பெருமை பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுக்கும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ அதாவது சுன்னத் வல் ஜமாஅத்திற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. இன்று தங்களை சுன்னத் வல் ஜமாஅத் என்று சொல்லிக் கொள்பவர்களுக்கும் உண்மையான சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கைக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. உண்மையான சுன்னத் வல் ஜமாஅத் என்பவர்கள் யார்? சஹாபாக்கள், தாபிஈன்கள். அவர்களுடைய கொள்கைதான் பாதுகாக்கப்பட்ட பரிசுத்தமான கொள்கை. அந்த கொள்கையை அப்படியே மாற்றாமல் ஏற்றுக்கொள்பவர்கள் தான் சுன்னத்துல் ஜமாத். அப்படி இல்லாமல் அவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய கொள்கைகளை மாற்றிவிட்டவர்கள் ஒரு காலம் சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. அவர்கள் தங்களை அப்படி கருதி கொண்டாலும் சரியே. அப்ப இந்த பாடத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பாபு மா ஜாஅ ஃபி கௌலிஹி அஸ்ஸ வ ஜல்ல வ கல்லம அல்லாஹு மூஸா தக்லீமா, சூரா அன்-நிஸா 164வது வசனத்தை தலைப்பாக இங்கே அமைக்கிறார்கள். இமாம் புகாரியுடைய வழக்கத்தை நாம் சொல்லி இருக்கின்றோம். சில நேரங்களில் முழு ஹதீஸை தலைப்பாக அமைப்பார்கள், அல்லது தாபிஈன்களுடைய கூற்றை தலைப்பாக அமைப்பார்கள், அல்லது குர்ஆனுடைய வசனத்தை தலைப்பாக அமைப்பார்கள், அல்லது குர்ஆனுடைய வசனம் ஹதீஸுடைய வாக்கியங்களிலிருந்து ஒரு சட்டத்தை எடுத்து அதை அவர்கள் தலைப்பாக அமைப்பார்கள், அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை தலைப்பாக அமைத்து அதற்கு மாற்றமான ஹதீஸை பதிவு செய்து இப்படி நம்புவது தப்பு என்று ஹதீஸின் மூலமாக நிரூபணம் செய்வார்கள். இது இமாம் புகாரியுடைய பாடங்களின் தலைப்புகளை அமைப்பதிலே உள்ள வித்தியாசமான பழக்க வழக்கம். இந்த இடத்திலே குர்ஆனுடைய 4வது அத்தியாயத்தின் 164வது வசனத்தை இமாம் தலைப்பாக வைக்கிறார்கள். வகல்லம அல்லாஹு மூசா தக்லீமா, கல்லம என்ற அந்த அரபி வாசகத்திற்கு பேசினான், உரையாடினான் என்று பொருள். அல்லாஹு பேசினான் மூசாவுடன் அலைஹி ஸலாத்து வஸலாம், மூசா நபியுடன் அல்லாஹு பேசினான். தக்லீமா பேசுதல். அப்ப கல்லம என்பதற்கு வேறு ஒரு அர்த்தம் இருக்குமேயானால் இந்த இடத்தில் தக்லீமன் என்று அல்லாஹ் சொல்லி இருக்க மாட்டான். அரபியில் ஒரு வாக்கியத்திற்கு பிறகு அதனுடைய மஸ்தரை கொண்டு வருமையானால் அதற்கு என்ன அங்கே அகராதியில் அர்த்தமோ அந்த அர்த்தம்தான் நோக்கம் என்பதை உறுதிப்படுத்தும். அப்ப அல்லாஹு தஆலா மூசாவிடம் பேசத்தான் செய்தான், பேசினான், கண்டிப்பாக பேசினான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. கல்லம் அல்லாஹ், அல்லாஹ் மூசாவிடம் பேசினான். தக்லீமா பேசத்தான் செய்தான், தெளிவாக பேசினான், அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அப்ப அல்லாஹுடைய இந்த வாசகத்தை உறுதிப்படுத்தும் விதமாக கல்லம என்பதற்கு பேச்சுதான், அல்லாஹ் பேசினான், பேசத்தான் செய்தான், அல்லாஹ்வுடைய பேச்சு மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் நிகழ்ந்தது, அல்லாஹ் மூசா நபியுடன் உரையாடினான் என்ற இந்த வாசகத்தை அதனுடைய அர்த்தத்திலேயே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு, அதை மாற்றக்கூடாது என்பதற்கு இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அடுத்து ஹதீஸை பதிவு செய்து வருகிறார்கள். அதிலே முதலாவதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பல பாடங்களிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே பலதரப்பட்ட சட்டங்களை முஹதீஸுகள் சட்ட வல்லுநர்கள் எடுப்பது உண்டு. அப்ப இந்த பாடத்துல பேசுதல் என்ற தலைப்புக்கு கீழே கொண்டு வந்து இமாம் புகாரி அவர்கள் பேசுவதை பற்றி உள்ள சட்டத்தை இங்கே எடுக்கின்றார்கள். அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆதமுக்கும் மூசாவுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. ஆதம் யார்? எந்த ஆதம்? நம்ம தந்தை. யாரு? அபுல் பஷர், மனித குலத்தின் தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாட்டையே ஒன்னுக்கு ரெண்டு தடவை பேசுறவங்க, அல்லாஹ் ஒன்னு சொன்னா நாலு கேள்வி கேட்பாங்க மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம், விடுவாங்களா? பேசாதன்னு சொன்னாதான் மூணு தடவை கேட்பாங்க. யாரு? மூசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் பேசாதீங்கன்னு சொன்னாங்க, வாய் மூடி பேசாம வரணும்னாங்க. இருந்தாங்களா மூசா அலைஹிஸ்ஸலாம்? சொல்ல சொல்ல திரும்ப கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் விளக்கம் தெரிஞ்சவங்க. அவங்க எப்படிப்பட்டவங்க? விளக்கம் தெரிந்தாக வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நபி. அல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு இடையில உள்ள விசேஷமான ஒரு அன்பை, பாசத்தை, செல்ல உணர்வு, உறவை நம்ம நிறைய பாடங்கள்ல சொல்லி இருக்கிறோம். இப்ப மூசா யார்கிட்ட வாக்குவாதம் செய்கிறார்கள்? யார்கிட்ட வாக்குவாதம் செய்கிறார்கள்? தன்னுடைய தந்தையிடத்திலே வாக்குவாதம் செய்கிறார்கள். இப்ப நமக்கு நம்ம தந்தைக்கு எவ்வளவு வயசு வித்தியாசமா இருக்கும் சொல்லுங்க? ஒரு 20, 30, 35. இந்த காலத்தில் அவ்வளவுதான். சஹாபாக்கள் காலத்தில் 40, 50 வயசுலாம் கூட வித்தியாசம் இருந்திருக்குது. அந்த காலத்தில் கடைசி வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க, புள்ள பெற்றுக்கிட்டே இருந்தாங்க. இந்த காலத்தில் தான் முடிஞ்சு, ரெண்டு பிள்ளையோட அதோட கதை முடிஞ்சு. ஏன்னா எல்லாம் காஃபிர்கள் கலாச்சாரத்தில் போய்கிட்டே இருக்குது இது. அதனால இந்த கலாச்சாரத்தை பற்றி நம்ம ஜும்மா பயனில் வச்சுப்போம். இப்போ நம்ம ஹதீஸில் போவோம். இவங்களுக்கு அவங்களுக்கு இந்த அத்தாவுக்கு இந்த மகனுக்கு எவ்வளோ வயசு வித்தியாசம்? சுப்ஹானல்லாஹி ரப்பில் அல்லாஹ் தான் அறிஞ்சவர். 100, 200, 300 குறைஞ்சது 1000. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வயசு 1000, அதுக்கப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வயசு 1000, அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு இடையில குறைஞ்சது 2500 மேலே, அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துலேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அது 1000 மேலே. அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ வயசு வித்தியாசம் அத்தாவுக்கு மகனுக்கும். அப்படிப்பட்ட அத்தாவுக்கு மகனுக்கும் அவ்வளவு வயசு வித்தியாசமா இருக்கும்போது கூட அத்தாவுக்கு மகனுக்கும் வாக்குவாதம் ஆகி போச்சு, பேச்சு ஆகி போச்சு. இந்த மகன் இருக்கிறாரு, இவர் சும்மாவா? இவரு எப்படி அவர் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா தன்னுடைய கரத்தால் படைத்து சொர்க்கத்தில் தங்க வைத்தான் என்ற சிறப்பு இருக்குதோ, இந்த மகன் சும்மாவா? மகன் சாதாரண மகனா இவரு? இப்ப பாருங்க, ரெண்டு பேருமே பேசிப்பாங்க பாருங்க. அத்தாவுடைய கிரேட சொல்லி மகன் பேசுவாரு, மகனுடைய கிரேட சொல்லி, தகுதிய சொல்லி அத்தா பேசுவாங்க. மூசா சொல்றாங்க, மகனாரு அந்த ஆதம், நீங்க தான் அந்த ஆதமா? அல்லதி அஹ்ரஜத்க துர்ரியத்தக மினல் ஜன்னா, தன் சந்ததிகளை எல்லாம் சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டாந்து விட்டு விட்டீங்களே அப்படின்னு சொல்லி, தன் சந்ததிகளை எல்லாம் சொர்க்கத்திலிருந்து வெளியே கொண்டாந்து விட்டு விட்டீர்களே, அந்த ஆதம் நீங்க தானா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க தான் நல்லா தெரியும், இருந்தாலும் ஏன் விட்டீங்க? அங்க நோக்கம் என்ன சொல்வதை கொண்டு ஏன் அப்படி செஞ்சீங்க? செய்திருக்கலாம, செய்யாமல் இருந்திருந்தால் சொர்க்கத்திலேயே இன்பமா இருந்திருக்கலாம், ஏதாச்சும் வேற ஒரு வழி பிறந்திருக்கும்ல. இப்படி கொண்டு துன்யால விட்டு புடிந்த பனி இஸ்ராயலோட நானு மல்லு கட்டுற மாதிரி ஆக்கி விட்டீங்களே, அவ்வளவு வேதனைப்பட்டான் மூசா அலைஹிஸ்ஸலாம். பனி இஸ்ராயலிட்ட அவ்வளவு வேதனைப்பட்டான். அல்லாஹ்வுக்கு ரொம்ப இரக்கமா போச்சு மூசா அலைஹிஸ்ஸலாம் மேல. அவன் சொல்றான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளை பார்த்து, லா தகூனு கல்லதீன ஆதம் மூசா, யார பார்த்து? நம்மளை பார்த்து சொல்றான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் நபிக்கு சில பேர் தொந்தரவு கொடுத்தாங்க. சொல்றான், மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்த மக்கள் மாதிரி நீங்க ஏன் இருக்கிறீங்கன்னா, சொல்லால தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருந்தார்கள் இந்த பனி இஸ்ராயல். அதுவும் சும்மா இல்லை. இந்த பனி இஸ்ராயலுக்கு வேலை என்னவென்றால் கிறுக்குத்தனமா ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கணும். நபிமார்கள் விஷயத்துல அவர்களுடைய துணிவு இருக்குது, கொஞ்ச நஞ்ச துணிவு கிடையாது, கொலை வரைக்கும் துணிந்தவர்கள். அதனாலதான் அவர்கள் சபிக்கப்பட்டார்கள். அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம், قل أنبئكم بشر من ذلك مثوبة من لعنه الله وغضب عليه وجعل منهم القردة والخنازير وعبد الطاغوت أولئك شر مكانا وأضل سبيلا. அல்லாஹ் யாரை சபித்தானோ, யார் மீது கோபப்பட்டானோ, யாரை குரங்குகளாக பன்றிகளாக மாற்றினானோ, இவர்களை விட மனிதர்களிலே தரம் கெட்டவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? அதாவது யூதர்கள் கிறிஸ்தவர்களை பற்றி அல்லாஹ் சொல்றான். அந்த மாதிரி அநியாயம் செய்தவர்கள். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களிடத்துல அத்தாட்டு இப்படி சொல்றாங்க, என் தாய் இப்படி வெளியே கொண்டாந்து விட்டு முட்டி இந்த மடி இஸ்ராயில்ட்ட அந்த மாதிரி அதுக்காக இருந்து கேட்கிறாங்க. துன்யால வந்து சந்தோஷமா இருந்திருந்தால், மக்கள் எல்லாம் மூமின்களாக இருந்திருந்தால் இந்த கேள்வி வந்திருக்காது. இந்த மாதிரி சொர்க்கத்திலிருந்து கொண்டு வந்து விட்டு விட்டீங்களே உங்க குடும்பத்தெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படியா? இப்ப அத்தா பேசுறாங்க, காலாது அந்த மூசா, நீங்க தான் அந்த மூசாவா? அல்லதி இஸ்தஃபா கல்லாஹு பிரிசாலாதிஹி வ கலாமிஹி, தன்னுடைய பல தூது வார்த்தைகளை கொண்டும் தூதுத்துவங்களை கொண்டும் தன்னுடைய பேச்சை கொண்டும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மூசா நீர்தானோ அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இங்க பாருங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹு தஆலா உடைய விதியின்படி அல்லாஹ் நாடிய இடத்துல நாடியபடி ரெண்டு பேரையும் அல்லாஹ் சந்திக்க வைக்கிறான். அப்ப ரெண்டு பேரும் பேசுறாங்க. அப்ப பேசும்போது அத்தா மகனை பார்த்து என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவத்தை கொண்டும் பேச்சை கொண்டும் தேர்ந்தெடுத்த மூசா நீர்தானா? அப்ப என்ன விளங்குது? அல்லாஹ் பேசுகிறான், யாரோடு எப்படி வேண்டுமானாலும் அல்லாஹ் பேசுவான். அப்ப மூசா நபி இடத்திலே அல்லாஹ் பேசி இருக்கிறான். கலாம் இந்த இடத்துல கல்லமை என்பதற்கு வேறு ஒரு வார்த்தையாக அர்த்தமாக இருந்திருக்குமேனால், அரபியிலே பேச்சை கொடுக்கக்கூடிய, பேச்சினுடைய அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய கலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கப்படாது. புரியுதுங்களா உங்களுக்கு? எல்லாருக்கும் அனைமா தெரியும் நினைக்கிறேன். கலாம் என்பதற்கு தமிழ்ல பேசுதல் என்று அர்த்தம். அப்ப மூசா நபி இடத்துல சொல்றாங்க, அல்லாஹ் தன்னுடைய தூதுத்துவங்களை கொண்டும் தன்னுடைய பேச்சை கொண்டும் தேர்ந்தெடுத்த மூசா நீர்தானோ என்று. பிரிசாலாத்திஹி வ கலாமே, அப்ப அல்லாஹ் பேசுகிறான், பேசி இருக்கிறான், இன்னும் பேசுவான், மறுமையில் பேசுவான். பின்னாடி ஹதீஸ்ல வரும், முன்னாடியும் பார்த்தோம். இப்ப ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மகனார்ட்ட மூசாட்ட இப்படி சொல்லிட்டு, இப்படி எல்லாம் இருக்க ஸும்ம தலூமுனி அலா அம்ரின் قد قدر علي قبل ان اخلق, நான் படைப்பதற்கு முன்பே என் மீது விதிக்கப்பட்ட ஒரு காரியம் என் புறத்திலிருந்து நிகழ்ந்ததற்காக நீர் என்னை பழிக்கிறீரோ? நீ படைச்ச தௌராத்தில் இதெல்லாம் இருக்குதா இல்லையா? உன்னிடத்தில் அல்லாஹ் பேசிய விஷயங்களில் இதெல்லாம் இருக்கிறதா இல்லையா? இப்ப என்ன சொல்கிறார்கள்? இதுல விதியை வைத்து அத்தா மகனை மடக்கிவிட்டார். ஃபஹஜ்ஜ ஆதமு மூசா, அத்தா மகனை மடக்கி விட்டார்கள். ஆதம் மூசாவை மிகைத்து விட்டார், வாயடக்கி செய்து விட்டார், இறவித்து விதி. இப்ப கடைசி நேரத்தில் நமக்கு வழி இல்லைன்னா விதியை சொல்லிதான் வாயடைக்கணும். ரசூல் சுல்லா அலிஸ்லாம் வந்தாங்க, அலிய என்னங்க தொழுகலையா, எந்திரிச்சு தொழுங்க. என்ன தொழுவ? தஹஜ்ஜத்து தொழுக, நம்ம இங்க படிச்சிருக்கிறோம் பாடத்துல. இன்னைக்கு சுபு தொழுகி எழுப்ப வேண்டியதா இருக்கு, சுபு தொழுகைக்கு எழுப்பணுமாங்க சொல்லுங்க. ஆமாங்க, என்ன சிறந்த எழுப்பதான் வேண்டியிருக்கு. காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் சுபு தொழுகைக்கு எழுப்ப வேண்டிய நிலைமை இன்றைக்கு வீடுகள்ல இருக்கு. இது ஒரு கேவலமான அவலமான நிலையா இல்லையா? கணவன் மனைவியை எழுப்ப வேண்டியது இருக்கிறது, மனைவி கணவனை எழுப்ப வேண்டிய நிலையில் இருக்கிறது, பெற்றோர் பிள்ளைகளை அல்லது பிள்ளைகள் பெற்றோரை. அப்ப எப்படி இந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய உதவி வரும்? இந்த சமுதாயம் எப்போது மேலோங்கும்? சுபுகுடைய அதானுக்கு முன்பே சுபுகை எதிர்பார்த்திருக்கக்கூடிய சமுதாயத்துக்கு அல்லவா அல்லாஹ்வுடைய உதவி வரும் சொல்லுங்க. மொத்தமே நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தொழக்கூடிய மக்களுடைய சதவீதம் என்று பார்த்தா 5%, ரொம்ப அதிகப்படியா கொண்டு போனா கூட ஒரு முகல்லால 10%. அந்த 10% 100 அதுல சுபுக ஜமாத்தோட தொழக்கூடியவங்க 5% தான். எப்படி? இந்த கடைசி 5 இருக்கு பாருங்க, அதாவது தொழுகிறவங்கள மொத்தத்துல 100 எத்தனை பேரு? 5%. அந்த 5 திரும்ப 100, அதுல இருந்து சுபுக ஜமாத்தோட தொழக்கூடியவர்கள் 5% இருப்பார்கள். பாக்குறோமா இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். லோஹருக்கு இத்தனை சஃபு நிற்குது, சுபுவுக்கு ரெண்டு சஃபு நிற்குது. அப்போ என்ன அர்த்தம் நீங்கள் சொல்லலாம், இடையில பேசிப்போம் கொஞ்சம், ஏன்னா தொழுகையுடைய மேட்டரில் இல்லை. அவங்கவுங்க வேலை வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. சரி, எங்கேயோ வீட்டு பக்கத்தில் ஒரு பள்ளி இருக்கும்ல, என்னங்க இப்போ இந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் வேலைக்கு வந்தாங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அதான் லோஹரில் இவ்வளோ பேர் இருந்தாங்க, அசரில் இவ்வளோ பேர் இருந்தாங்க. சரிங்க, ஓகே விடுங்க. இங்கிருந்து ஏற்கனவே வேலைக்கு போனவங்க இங்கே வந்திருப்பாங்க அப்படித்தானே, மன்னாடியிலேருந்து வேலைக்கு போனவங்க இங்கே வந்திருப்பாங்க, இங்கிருந்து வேலைக்கு போனவங்க அவங்க முகல்லாக்கு போயிருப்பாங்க, சரியா இல்லையா? அப்போ அந்த பள்ளி எல்லையாவது சுபு துறைக்கு இருக்கணுமா இல்லையா? சஃப் எங்கேயே இருக்காங்கல்ல ஆளுங்க, கடைஞ்சா போயிட்டாங்க, பூமி பிள்ளைய போயிட்டாங்க வேலை முடிச்சு. எத்தனையோ மஸ்ஜிதுகளில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர், மூணு பேர், நாலு பேர், அஞ்சு பேர், ரொம்ப கேவலமான ஒரு நிலை. சுபுகுடைய ஜமாத்து இன்றைக்கு முஸ்லீம்களிடத்தில் ரொம்ப பலவீனமாக இருக்கிறது. அல்லாஹு அக்பர். சரி, அப்ப அந்த விஷயம் ஹதீஸ் மறந்துட போறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எதுக்கு எழுப்புறதுக்கு வந்தாங்க? தம் மருமகனார தஹஜ்ஜத்து தொழுகைக்கு எழுப்புறதுக்கு வந்தாங்க. பாருங்க எப்படிப்பட்ட மருமகன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேர்ந்தெடுத்தாங்க மகளுக்குன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு தான் மருமகனை தேர்ந்தெடுக்கிறாங்க, காசு இருக்கா, துட்டு இருக்கா, பில்டிங் இருக்கா, பங்களா இருக்கா, எம்பிஏ படிப்பு இருக்கான்னு சொல்லிட்டு. மற்றபடி அஹ்லாக்கில் ஈமான்ல அமல்ல குப்பையில் போட்டால் கூட குப்பையை துப்பிடும், வேணாம் எனக்கு இவன் சொல்லி நல்லா பாதுகாக்கணும். சரி, அப்போ தஹஜ்ஜத்து தொழுகைக்கு எழுப்புறதுக்கு வர்றாங்க. என்ன எந்திரிச்சு தொழுகலையா நீங்க அப்படிங்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ரசூலுல்லா எங்க உயிர் அல்லாஹ் கையில் இருக்கு, நாங்க எந்திரிக்கணும்னு இருந்தா அல்லாஹ் எங்களை எழுப்பி விட்டுருப்பான், நாங்க எந்திரிக்கணும்னு இருந்தா அல்லாஹ் எங்களை எழுப்பி விட்டுருப்பான், எங்களை தூங்க வச்சது அல்லாஹ் தானே அப்படின்னு சொல்லி எதை சொன்னார்கள்? விதியை சொன்னார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பேசாம மனச ரொம்ப தர்க்கம் பண்றோம் அப்படின்னு சொல்லி வந்துட்டாங்க. அப்ப விதிய கடைசியில சொல்லி யார் வேணாலும் மிகச்சிடலாம், இது ஒரு பொதுவான விஷயம். சரி, அப்ப நம்ம இந்த ஹதீஸ்ல என்ன தெரிந்து கொள்கிறோம்? அல்லாஹு தஆலா மூசா நபி இடத்திலே பேசினான் என்பது பேசினான், அவர்கள் அந்த பேச்சை கேட்டார்கள், உணர்ந்தார்கள், புரிந்தார்கள், காதில் அவர்கள் செவிமடுத்தார்கள், அதற்கு அல்லாஹ்விடத்திலே பதில் சொன்னார்கள். அப்படித்தான் நம்ப வேண்டுமே தவிர வேறு அதற்கு எந்த விதமான விளக்கங்கள் வியாக்கியானங்களை கொடுக்கக்கூடாது. இப்ப நம்ம உங்களுக்கு தவறான வழியில் உள்ளவர்கள் என்னென்ன இந்த ஹதீஸுக்கு மாற்று அர்த்தங்கள் விளக்கங்கள் சொன்னாங்கள் என்பதை உங்களுடைய சுத்தமான பாதுகாக்கப்பட்ட சிந்தனைக்கு நம்ம அதை கொண்டு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அதை சொல்லிவிட்டு அப்புறம் நீங்க அதை குழம்பிக்கிட்டு அப்படின்னா போவேணும். அதனால எது சரியோ அதை மட்டும் நம்ம தெரிந்து கொண்டு போவோம். அடுத்த ஹதீஸ் பாருங்க, இது அனஸ் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மறுமை நாளில் மூமின்கள் அல்லாவிடத்திலே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அப்போது அவர்கள் சொல்வார்கள், நாம் நம்முடைய ரப்பிடத்திலே யார் மூலமாகவது பரிந்துரை தேடலாம்? லவ் இஸ்தஷ்ஃபஅனா இலா ரப்பினா, நம்முடைய ரப்பிடத்திலே யாரையாவது பரிந்துரைக்கு அழைத்துச் செல்லலாம். ஃபயுரீஹுனா மிம் மகானினா, இந்த நம்முடைய இக்கட்டான தருணத்திலிருந்து அல்லாஹ் நம்மை ராஹத்தாக்குவான். அப்ப யாரிடத்துல போலாம்? ஆதமிடத்திலே போகலாம் என்று ஆதமிடத்திலே வருவார்கள். அப்போது சொல்வார்கள், நீங்கள் தான் அந்த ஆதம், மனிதர்களின் தந்தை அல்லாஹ் உங்களை தனது கரத்தால் படைத்தான். அப்ப அல்லாஹ்வுக்கு கரம் இருக்கிறது, ஆதமை அல்லாஹ் தன்னுடைய கரத்தால் படைத்தான் என்பதையும் நாம் நம்ப வேண்டும். உங்களுக்கு மலக்குகளை சஜிதா செய்ய வைத்தான், உங்களுக்கு எல்லா வஸ்துக்களின் பெயர்களை அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆகவே நீங்கள் உங்களுடைய ரப்பிட, நீங்கள் எங்களுக்காக எங்களது ரப்பிடத்திலே பரிந்துரை சொல்லுங்கள், சிபாரிசு கேளுங்கள், செய்யுங்கள், அவன் எங்களுக்கு ராகத்தை கொடுக்கட்டும். அப்போது அவர்கள் சொல்வார்கள், நீங்கள் நினைப்பதை போன்று அதற்கு தகுதி உடையவன் நான் அல்ல, தான் செய்த அந்த தவறை அவர் நினைத்து பார்ப்பார். சொர்க்கத்தில் அல்லாஹ் தடுத்த மரத்தின் கனியை புசித்ததை அவர் நினைத்து பார்த்து சொல்வார், அதற்கு அந்த தகுதிக்கு நான் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா நம்ம செய்த மறைவான வெளிப்படையான எல்லா பாவங்களையும் மன்னிப்பானாக. ஒரு தவற செய்தார்கள் வாழ்நாளில், ஒரே ஒரு தவறு தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொர்க்கத்தில் ஒரே ஒரு தவறு, ஒரு குற்றத்தை செய்துவிட்டு
அந்த குற்றத்துக்காக வாழ்நாளெல்லாம் வருந்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகும் அதை நினைத்து வருந்தினார்கள். அந்த குற்றம் தன்னிடத்திலிருந்து நிகழ்ந்ததை நினைத்து வருந்தினார்கள். மறுமையிலும் அதை நினைத்து வருந்தி அல்லாஹ்விற்கு முன்னால் பயந்து நிற்கிறார்கள். இன்று அவங்களுடைய பிள்ளைகளாகிய நாம் என்ன செய்கிறோம்? ஒன்று இரண்டு என்றல்ல, நூற்று கணக்கிலே பாவங்களை செய்துவிட்டு கூட அல்லாஹ்வுக்கு முன்னால் வெட்கப்படுவதில்லை, அல்லாஹ்வுக்கு முன்னால் பயம் வருவதில்லை. அப்ப நம்ம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை கவனித்துக் கொள்வான் அப்படி இப்படி என்று. ஒரு தவறு செய்ததே அல்லாஹ்விடமிருந்து என்னை தூரமாக்கி விடும் என்று அந்த ஆதம் அல்லாஹ்வுடைய விசேஷமான ஒரு மனிதர் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா இன்று நாம் நாள்கணக்கும் காலையிலிருந்து சாயந்தரம் வரை, மாலையிலிருந்து காலை வரை பல பாவங்களிலே சிக்கிக்கொண்டு, பல பாவங்களிலே நம்மை ஈடுபடுத்திக் கொண்டு நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து தப்பித்து விடுவோம் என்று. அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாக்கணும், நினைத்து பார்க்கணும். ஒரு பாவத்துக்கு அவங்க நினைத்த அவங்களுடைய அந்த வருந்துதலை பாருங்க. துன்யால இறக்கப்பட்டதுக்கு பிறகு அவங்க தவறு செஞ்சதா எங்கேயுமே ஹதீஸ் இல்லை. சொர்க்கத்தில் இருக்கும் போது நிகழ்ந்த அந்த ஒரு தவறு தான், அதை அதுவும் அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொன்னதற்கு பிறகு கூட பயந்து கொண்டிருந்தார்கள். நமக்கு ஏதாவது அந்த மாதிரி கேரண்டி இருக்குதா? நம்முடைய சலஃபுகளில் ஒருத்தங்க சொன்னது, நிஜமா ஹசன் பசரியா அல்லது வேற ஒருத்தவங்களோ, நம்முடைய தௌபாவுக்காக நம்ம ஒரு தௌபா செய்யணுமா, நம்முடைய இஸ்திக்ஃபாருக்காக நம்ம ஒரு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டுமா, என்ன அர்த்தம் அதுக்கு? தௌபா செய்துவிட்டு திரும்ப பாவத்தின் பக்கம் திரும்புகிறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும். இஸ்திக்ஃபார் கேட்டுவிட்டு திரும்ப பாவத்தின் பக்கம் திரும்புகிறோம். அப்ப நம்ம செய்த இஸ்திக்ஃபாரை, தௌபாவை நாமே பாழாக்கிக் கொண்டோம். நம்ம செய்த இஸ்திக்ஃபாரை, நம்ம செய்த தௌபாவை நாமே பாழாக்கி விட்டோம், நாமே அழித்து விட்டோம். அந்த இஸ்திக்ஃபாருக்கு ஒரு இஸ்திக்ஃபார் தேவையாகக்கூடிய அளவுக்கு நம்முடைய ஈமானுடைய நிலையை நாம் பலவீனப்படுத்தி வைத்திருக்கிறோம். நல்ல பாதுகாப்பானா? அப்ப இந்த ஹதீஸ்ல நீங்க கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள் ஆதம் இடத்திலே, நீங்கள் எங்களுக்காக எங்களது ரப்பிடத்திலே பரிந்து பேசுங்கள். அப்ப என்ன அர்த்தம் அதற்கு? ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள், அல்லாஹ் அந்த பேச்சை கேட்பான், பிறகு ஆதம் இடத்திலே அல்லாஹ் பேசுவான். அப்பதானே இது சாத்தியம். அப்ப ஒவ்வொரு நபி இடத்திலேயே வருவார்கள். முன்னாடி உள்ள ஹதீஸ்ல பார்த்து, இதுக்கு முந்தி உள்ள பாடத்துல ஆதம் இப்படி சொல்லிட்டு நூஹிடத்துல போங்கன்னு சொல்லுவாங்க. நூஹிடத்துல வருவாங்க அலைஹி ஸலாத்து வஸலாம். நூஹ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க ஒன்றை சொல்லிவிட்டு இப்ராஹிம் இடத்திலே செல்லுங்கள் என்று சொல்வார்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம். இப்ராஹிம் அலைஹி ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நானும் அதற்கு தகுதி அல்ல, மூசாவிடத்தில் செல்லுங்கள் என்று அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்கள் சொல்வார்கள், நானும் அதற்கு தகுதி இல்லை, ஈசாவிடத்திலே செல்லுங்கள் அலைஹி ஸலாத்து வஸலாம். அவர்களும் சொல்வார்கள், நானும் அதற்கு தகுதி இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் செல்லுங்கள் என்று. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பேசுவார்கள். அப்போ அல்லாஹ் அவர்களிடத்திலே பேசுவான். அது முந்தைய பாடத்தினுடைய ஹதீஸ்ல பார்த்தோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? அல்லாஹு தஆலா மறுமையில் நபிமார்களோடு பேசுவான், இறை தூதர்களோடு பேசுவான். அப்ப அல்லாஹ்விடத்திலே இறை தூதர்கள் பேசுவார்கள், அல்லாஹ் இறை தூதரிடத்திலே பேசுவான் என்று இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் மனிதர்கள் யாரிடத்திலே செல்கிறார்கள்? நபிமார்களிடத்திலே சென்று எங்களுக்காக ரப்பிடத்திலே பரிந்து பேசுங்கள் என்று சொல்கிறார்கள். புரியுதுங்களா? அப்படி இல்லை என்றால் இந்த சம்பவம் இப்படி இல்லாத ஒரு சம்பவத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பார்களா? இல்ல. அல்லது மக்கள் நபிமார்களிடத்திலே சென்று எங்களுக்காக அல்லாவிடத்திலே பரிந்து பேசுங்கள் என்று சொல்வது தவறா இருக்குமேனால் இப்படி மக்கள் செய்வார்கள், ஆனால் அது தப்பு, அல்லாஹ் அதை தடுப்பான் கண்டிப்பான் என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கணும். ஆனா அப்படி இருக்குதா? அப்படி இல்லை. மக்கள் ஒரு ஒரு நபிக்கு பின் ஒரு நபியாக செல்வார்கள், இறுதியாக நான் அல்லாவிடத்திலே பரிந்து பேசுவேன் என்று வந்திருக்கக்கூடிய அந்த ஹதீஸிலிருந்து நம்ம தெல்ல தெளிவா விளங்கிக் கொள்கிறோம், நபிமார்கள் அல்லாவிடத்திலே பேசுவார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு பதில் தருவான் என்று. அடுத்து ஒரு ஹதீஸ், அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இது கொஞ்சம் நீளமான ஹதீஸ், மிஅராஜ் சம்பந்தமான ஹதீஸ். இந்த ஹதீஸ்லையும் நிறைய விளக்கங்கள் இருக்கின்றன. மிஅராஜுடைய பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை பத்தி விளக்கமாக சொல்லலாம். இப்ப நம்முடைய இந்த அல்லாஹ்வுடைய பேசுதல் என்று தொடர்பாக வந்திருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். அதோடு சேர்த்து ஹதீஸுடைய ஒரு மொத்தமான கருத்தையும் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அனஸ் இப்னு மாலிக் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவிலே இருந்தபோது மூன்று நபர்கள் வந்தார்கள். அதாவது அந்த மூன்று நபர்கள் மலக்குகள். அந்த மூன்று நபர்கள்ல ஒருவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், இன்னொருவர் மீகாயில். மூன்றாவது நபரை பற்றி உண்டான விளக்கம் ஹதீஸ் இன்னும் வரல. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது அல் மஸ்ஜிதுல் ஹராமிலே தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அதில் ஒருவர் சொன்னார், குரைஷிகள் மஸ்ஜித் நபவியில் மஸ்ஜிதுல் ஹராமில் தூங்கக்கூடிய வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப இங்க தூங்கிட்டு இருக்கிறவர்கள் யார் என்று ஒருவர் கேட்க, அதிலே ஒருவர் சொல்கிறார், இவர் தான் என்று. யாரை பார்த்து? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து. ஹுவ ஹைருஹும், இவர் இந்த மக்களிலேயே மிகச் சிறந்தவர். அப்ப அவர்களை, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நீங்கள் எடுங்கள் என்று அதில் வந்த ஒருவர் மற்ற ரெண்டு பேருக்கு சொல்றாங்க. ஃபகானத்தில் கல்லைலா, அது ஒரு நாள் அதோட முடிஞ்சிருச்சு. பலம் இறகும், அதற்கு அந்த மூணு பேரையும் பார்க்கல. திரும்ப அதே போல இன்னொரு நாள் அந்த மூணு பேரும் வர்றாங்க. சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய கண் தூங்கிக் கொண்டிருந்தது, உள்ளம் தூங்கவில்லை. நபிமார்களுடைய உள்ளங்கள் தூங்காது. அதனாலதான் சாதாரண மனிதர்கள் தூங்கினால் அவர்களுடைய உது முறிந்துவிடும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கினால் உது முறியாது. ஒரு சமயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு அப்படியே தொழ போறாங்க. ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேக்குறாங்க, யார ரசூலுல்லாஹ் தூங்கிட்டீங்களே நல்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் கண்கள் தான் தூங்கின, உள்ளம் தூங்காது. அப்ப என்ன நடக்கின்றது என்பதை முழு உணர்வோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணரக்கூடியவர்களாக அறியக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப உது பிரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சொன்னார்கள், நபிமார்கள் இப்படித்தான், அவர்களது கண்கள் தான் தூங்கும், அவர்களது உள்ளங்கள் தூங்காது. அப்ப இந்த ஹதீஸிலிருந்து இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். இறை தூதர்கள் அவர்கள் மனிதர்கள் தான் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் மனிதர்களிலிருந்து பல வித்தியாசமான தன்மைகளை கொண்டு அல்லாஹ் அவர்களை மேம்படுத்தி இருக்கின்றான், சிறப்பித்திருக்கிறான் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம். மற்ற மனிதர்களை போன்று ஒரு தாய் தந்தைக்கு மற்ற மனிதர்கள் படைக்கப்படுவது போன்று படைக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் மனிதர்களுடைய உடலையும் இரத்தத்தையும் கொண்டவர்கள் தான். ஆனால் அதே நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை மற்ற மனிதர்களை விட பல குணங்களை கொண்டும் பல இயற்கையான சிறப்பு தன்மைகளை கொண்டும் அல்லாஹு தஆலா சிறப்பித்திருக்கிறான். அப்படி இறை தூதர்கள் ஏனைய மனிதர்களிலிருந்து சிறப்பிக்கப்பட்டார்கள் என்பதை ஒருவன் மறுப்பானேயானால் அவன் ஒரு வம்பனாகவும் ஒரு பிடிவாதக்காரனாகவும் தான் இருப்பானே தவிர, ஆதாரங்களை ஏற்றுக்கொள்பவனோ அல்லது அறிவை கொண்டு சிந்தித்து புரியக்கூடியவனாகவோ இருக்கவே மாட்டான். புரியுதுங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்கள் இப்படித்தான், அவர்களுடைய கண்கள் தூங்கும், அவர்களது உள்ளங்கள் தூங்காது. சரி, இப்ப வந்தவர்கள் எதுவுமே பேசிக்கல, யார் தங்களுக்கு மத்தியிலையும் பேசிக்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலையும் எதுவும் பேசல. ஏன்? ஏற்கனவே தான் முன்னாடி ஒரு இரவுல வந்து இருக்கிறதுல யார் என்று அடையாளம் போட்டுட்டு போயிட்டாங்களே. அப்ப அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூக்கி கொண்டு வந்து ஜம்சம் கிணற்றுக்கு அருகிலே வைத்தார்கள். அதுல ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ரெண்டு பேரையும் விளக்கிட்டு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கரத்திலே இருந்து நபியினுடைய கழுத்திலிருந்து நெஞ்சு வரை பிளந்து அதிலிருந்து அந்த நெஞ்சை ஜம்சம் தண்ணீரை கொண்டு கழுகுகிறார்கள். பிறகு அவர்களுடைய வயிற்றுக்குள் இருக்கக்கூடிய பகுதிகளை சுத்தம் செய்கிறார்கள். தங்க பாத்திரம், ஒரு பெரிய பாத்திரம், அதுக்குள்ளார ஒரு இன்னொரு தங்க பாத்திரம், சின்ன பாத்திரம். அந்த பாத்திரத்திலே ஈமானும் ஹிக்மத்தும் நிரம்பி இருக்கிறது. அதை எடுத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சில் வைத்து நிரப்புகின்றார்கள். பிறகு அந்த இருதயத்தை வச்சு அப்படியே திரும்ப மூடிவிடுகின்றார்கள். அப்ப இது மிஅராஜுடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நடந்த இன்னொரு ஆபரேஷன், கல்பு சுத்தமாக்கப்பட்ட ஒன்று. இன்னொன்று நபித்துவம் கொடுக்க, அதாவது அவர்கள் குழந்தையாக இருந்தபோது நடந்த ஒன்று. இன்னும் சில அறிவிப்புகள்ல அவர்களுடைய 10வது வயதில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்ததாகவும் வருகிறது. அப்ப பலமுறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஷக்குஸ் சதர், நெஞ்சு பிளக்கப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்டது என்பதை சஹீஹான ஹதீஸுகளிலிருந்து நாம் பார்க்கிறோம். அப்ப இதையே இன்றைய நவீன குதர்க்கவாதிகள், தங்களை தாங்களே குரான் ஹதீஸை பின்பற்றக்கூடியவர்கள் என்று சொல்பவர்கள் இது போன்ற ஹதீஸுகளையும் மறுக்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் சாத்தியமா? இதெல்லாம் எப்படி அந்த காலத்தில் சாத்தியமா? அப்படி இருந்தால் ஒரு சஹாபி மட்டும்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு, மற்றவர்கள் அறிவிக்கலையே. இப்படியெல்லாம் அவர்கள் தர்க்கம் செய்து இது போன்ற ஹதீஸுகளை மறுக்க முயற்சிக்கிறார்கள். இது ஒரு சரியான ஆதாரமா? ஒரு சஹாபி அறிவித்தா அதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்று ஏதாவது இருக்குதா? அப்படி பார்த்தால் ரசூலுல்லா இஸ்லாம் இஸ்லாமுடைய காலத்திலேயே ஒரு சஹாபியினுடைய கூற்றை பல நூறு சஹாபாக்கள் ஏற்றுக்கொண்டார்கள், செவிமடுத்தார்கள், அதன்படி அமல் செய்தார்கள். கிபிலா மாற்றப்பட்டது, ஒருத்தர் தான் கிபிலா மாற்றப்பட்டது என்ற செய்தியை சொன்னார்கள். தொழுது கொண்டிருந்த அத்தனை பேரும் உடனே கிபிலாவை மாற்றிக்கொண்டாங்க, தொழுகைக்குள்ளாரியே. அப்ப ஒருத்தருடைய செய்தி சந்தேகத்திற்குரிய செய்தியாக இருக்கும் ஆனால் அவங்க என்ன செய்திருப்பாங்க? ஒருத்தர் சொல்றாரு, இருந்தாலும் நம்ம ரசூல்லாட்ட போய் கன்ஃபார்ம் செய்து கொள்வோம், ரசூல்லா என்ன நம்மளை விட்டு தூரத்தில் இருக்கிறாங்க, இந்த 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறாங்க என்று செய்திருப்பார்களா இல்லையா? ஆனால் அப்படி செய்தார்களா? தொழுகையில் இருக்கும் போதே ஒரு நபித்தோழருடைய அறிவிப்பு வந்தவுடன் அப்படியே மாற்றிக்கொண்டார்கள் இமாமும் முக்ததிகளும். அப்ப ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பதால் ஹதீசுகளிலே சந்தேகம் கொள்ளலாம் என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த ஹதீசுகளையும் நிராகரிப்பதற்குண்டான வழியை ஏற்படுத்தும். இரண்டாவது, அறிவுபூர்வமானதா இல்லையா என்று சொன்னால், இங்க பாருங்க, எதை இன்றைய ஒரு சாதாரண மனிதன் செய்கிறானோ, இதை ஒரு சாதாரண மனிதன் தான் படித்த அனுபவ அறிவியலை கொண்டு செய்கிறான் என்பதை நீங்கள் நம்பும் போது, படைத்த ரப்புல் ஆலமீன் ஜிப்ரீலை கொண்டு இதை நிகழ்த்தினான் என்பதை உங்களுடைய அறிவு ஏன் மறுக்கிறது? அப்படி என்றால் நீங்கள் ரப்புடைய ஆற்றலை புரியவில்லை. ஜிப்ரீலுக்கு அல்லாஹ் கொடுத்த ஆற்றலை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. புரியுதா இல்லையா? இன்றையனுடைய அறிவியல் மெடிக்கல் ஹார்ட் ஆபரேஷனை நீங்க நம்புறீங்க, நம்புறீங்களா இல்லையா? ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எல்லாம் இப்படி என்னையே இப்படி முறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, நம்புறீங்க. மனிதன் தன்னுடைய அறிவியல் அறிவை கொண்டு, தன்னுடைய அனுபவ மருத்துவ அறிவை கொண்டு ஒரு நெஞ்சை பிளக்கின்றான். அதிலிருந்து அவன் விரும்பிய நேரம் வரை அதை எடுத்து அதை ஆபரேஷன் பண்ணி அதை தச்சு வச்சு ஒட்டி உள்ளார சேர்த்து திரும்ப தைக்கிறான் நம்புறீங்க. அது போக இன்னும் எத்தனையோ உறுப்புகளை எல்லாம் வெளியே எடுத்து ஒட்டுகிறான் என்று நம்புகிறீர்கள், சரி செய்கிறான் என்று நம்புகிறீர்கள். இன்னும் என்ன, ஒன்னை எடுத்துட்டு இன்னொன்னு உள்ளார வைக்கிறாங்க நம்புறீங்க, பிளாஸ்டிக்கை உள்ளார வைக்கிறாங்க நம்புறீங்க, இன்னொருத்தருடைய ஹார்ட்டை பொருத்துறாங்கன்னு விரும்புறீங்க, இன்னொருத்தருடைய கிட்னியை கொண்டு வந்து உள்ளார வைக்கிறாங்க நம்புறீங்க, இது எல்லாத்தையும் நம்புறீங்க. ஆனா இந்த அறிவை எல்லாம் கொடுத்த ரப்புல் ஆலமீன் அவன் ஜிப்ரீலை கொண்டு இதை நிகழ்த்தினான் என்பதை ஏற்க உங்களது அறிவு மறுக்கிறது என்றால் அப்ப ஈமான் இல்லை என்று பொருள். யார் மேல? ரப்பு மேல உங்களுடைய ஈமான்ல பலவீனம் இருக்கு என்று பொருள். அடுத்து அந்த அறிவாளி கேட்கிற கேள்வியில, அப்படி வச்சிருந்தா அடையாளம் இருந்திருக்கும்ல, தச்ச அடையாளம் இருந்திருக்கும்ல, அப்படி வருது ஹதீஸ்ல, தைத்தார்கள். அப்ப தச்ச ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை மேனியில போனாங்க, யாருமே பார்க்கல. இன்றைக்கும் ஒரு இதே அனஸ் ரலியல்லாஹுடைய ஹதீஸ்லையும் சரி, இன்னும் ஒரு ஹதீஸ்லையும் அந்த தைத்த அடையாளத்தை நான் பார்த்தேன் என்ற ஹதீஸ்லையும் வருது. ஒருவேளை சில சஹாபாக்கள் நபியோட ரொம்ப அந்யோன்யமா குளோஸா இருந்தது போன்ற எல்லா சஹாபாக்களும் இல்லை. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாருக்கும் முன்னாடி மேல் ஆடை இல்லாம வரமாட்டாங்க. சரி, இப்ப பைங்களங்க, இத்தனைக்கும் தச்ச அடையாளத்தை பார்த்தேன்னு சொல்ற சஹாபியும் இருக்கிறாரு, ஆனா அது ஒரு ஆள் அறிவிச்சாருன்னு சொல்லி மறுக்கிறாங்க. விடுங்க, அந்த ஹதீஸை தூக்கி வச்சுக்கொள்ளுங்க. தச்ச அடையாளமே இல்லைங்க, ஏத்துக்கூடாதா சொல்லுங்க? ஏத்துக்கூடாதா? கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தைக்கிறதுன்னு சொன்னா, மருத்துவத்திலேயே ஆபரேஷன் செஞ்சு தைக்கிறதுன்னு சொன்னா நூலை வச்சு தச்சு அந்த தச்ச அடையாளமே இப்படி இருக்கும், அப்புறம் அதை எடுத்திருப்பாங்க, ஆனா தச்ச அடையாளம் இருக்கும். இப்ப ஆபரேஷன் செஞ்சு என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு ஒட்டு ஒட்டுறாங்க, அப்புறம் கொஞ்ச நாள் செஞ்சு எடுத்துடுறாங்க, வெட்டின அடையாளமே அங்க இல்லாம தோல் சேர்ந்து போயிடுது, இருக்கா இல்லையா? இதை ஒத்துக்கிறீங்க, ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்களை மாதிரி நயவஞ்சகம், உங்களை மாதிரி உங்களை சொல்லல, பொதுவா சொல்ல, இந்த மாதிரி பேசுறவங்களை முன்னாடி வச்சு சொல்றேன், இந்த மாதிரி பேசுறவங்களுக்கு இப்படிப்பட்ட பலவீனமான சிந்தனை உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டுதான் அல்லாஹு தஆலா நாளுக்கு நாள் அறிவியலை டெவலப் பண்ண வைத்து அவருடைய அத்தாட்சிகளை உண்மையாக நிரூபித்துக் கொண்டே இருக்கிறான். அப்படி கூட உங்களுக்கு நம்பிக்கை வர மாட்டேங்குது. முதல்ல என்ன சொன்னீங்க, அப்படி இருந்தா நெஞ்சு பொழந்திருக்கும், பொழந்த அடையாளம் இருந்திருக்கும், பல பேரும் பார்த்திருப்பாங்க. நீங்க ஒருத்தர் பார்த்திருக்காரப்பா ஒத்துக்க மாட்டேங்க, அடையாளமே இப்ப இல்லைன்னு நீங்க. இப்ப அடையாளமே தேவையில்லையும், தேவையும் இல்லப்பா. எப்படி பொழந்திருந்தால், அது சேர்க்கப்பட்டிருந்தால், தைக்கப்பட்டிருந்தால், எங்க படைச்ச அல்ல, ஒண்ணுமே இல்லாத அல்ல. தண்ணியா இருந்த மனிதனில், மனிதன் தண்ணியா தானே இருந்தான், தண்ணியா இருந்த மனிதனை சதையாகவும் தோலாகவும் எலும்பாகவும் உறுப்புகளாகவும் நரம்புகளாகவும் வித்தியாசமான படைப்புகளாகவும் மாற்றக்கூடிய அல்லாஹு தஆலா அவன் மனுஷனை பொழந்தா அந்த பொழந்த அடையாளம் இருக்கணுமா? அடையாளமே இல்லாமல் திரும்ப அல்லாஹுவால் மாற்ற முடியாதா? என்னப்பா உங்க அறிவு, யாரை வச்சு யாரை விளங்குறீங்க? அல்லாஹ்வுடைய குதிரத் மனிதன் இன்று நிகழ்த்தி கொண்டிருக்கிறான். இதை பார்த்து கூட ரப்புல் ஆலமீனுடைய குதிரத்தை இதை விட பெருசுன்னு உங்களுக்கு சொல்ல முடிய மாட்டேங்குது. ரப்புடைய குதிரத்தை இதை விட பலவீனமா நினைக்கிறீங்களே. அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி பார்த்தீங்கன்னா நபியுடைய எந்த மொஜிசாவையும் ஏத்துக்க முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல ஒழு செய்யறதுக்கு தண்ணி இல்லாம போயிடுச்சு. உங்கள்கிட்ட ஏதாவது தண்ணி இருக்கான்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. ஒருத்தருடைய பாத்திரத்துல மட்டும் தண்ணி இருந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பாத்திரத்துக்குள்ள கையை விட்டு எடுத்தாங்க, ரெண்டு விரலுக்கடில இருந்து டேப் வாட்டர் மாதிரி தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. எல்லாரும் ஒழு செய்யறாங்க, எல்லாரும் தங்களுடைய பாத்திரங்களை நப்பி கொண்டார்கள். சொல்லுங்க பார்க்கலாம், ஒரு சஹாபியா இதை அறிவிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி ஒரு பூமியின் ஊற்றிலிருந்து தண்ணீரை உற்பத்தி செய்வதற்கு ஆற்றல் இருக்குமோ, ஏன் ரசூலுல்லாஹ்வுடைய விரலிலிருந்து அவனால் தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது? ஒரு ஊற்றுக்கண் இருக்கா இல்லையா? அது எங்க இருந்து? மண் கல்லில் இருந்தன. கல்லிலிருந்து தண்ணீரை உற்பத்தி செய்யறவனுக்கு ஏன் தன்னுடைய நபியுடைய விரல்களிலிருந்து தண்ணீரை உற்பத்தி செய்ய முடியாது? இன்னும் எத்தனையோ அற்புதங்கள். அப்ப இங்கே அல்லாஹ்வுடைய ஈமானோடு உண்மையான பகுத்தறிவோடு சிந்திக்கும் போது எந்த முஜிசாவும் அறிவுக்கு முரண்படாது. ஒரு முஜிசா கூட அறிவுக்கு முரண்படுற மாதிரி ஒருத்தர் சொல்லட்டும், கண்டிப்பா அவருடைய யதார்த்த வாழ்க்கையில் அதை விட அற்புதமான ஒன்றை அவர் நம்புகிறார் என்பதை நம்மளால் நிரூபிக்க முடியும். எப்படி இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நெஞ்சு பிளக்கப்பட்ட சம்பவத்தை மறுக்கிறார் என்றால் அதை விட அற்புதமான விசித்திரமான ஒன்று இன்னைக்கு நடக்கக்கூடிய ஆபரேஷன்கள். 18 மணி நேரம் நடக்குது கிட்னி ஆபரேஷன்கள், கிட்னி லிவர் சொல்றாங்க, என்னது கல்லீரல் மண்ணீரல் ஆபரேஷன்லாம். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன், யோசிச்சு பாருங்க. சரி, அப்ப ஈமானோடு ஹிக்மத்தோடு நிறைந்த அந்த பாத்திரத்திலிருந்து எடுத்து அதை உள்ளார வச்சு நிரப்பிட்டு அதுக்கப்புறமாக அழைத்து செல்கிறார்கள் முதல் வானத்திற்கு. கதவை தட்டுறாங்க. அப்ப வானத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார்கள், யார் நீங்கன்னு. அவங்க ஜிப்ரீலுங்கிறாங்க. அப்ப பாருங்க, மலக்குகளுக்கே தலைவர் யாரு தான், யாருங்க? அவரும் கதவை தட்டி அனுமதி கேட்கணும் உள்ளார போறதுக்கு. அங்க உள்ள காவலாளிகள் மாணவர்கள் யாருன்னு கேட்டதுக்கு பிறகுதான் கதவை திறப்பாங்களாம். இப்ப இன்றைக்கு நம்ம எப்படின்னு சொன்னா கதவை தட்டுவோம், இவர் ஒரு பெரிய ஆள் இருப்பார்னு வச்சுங்களேன், யாருன்னு கேட்ட தெரியாது அப்படின்னு கதவை என்னங்க மரியாதை. இது ஒரு போய் கதவை தட்டான்னு வச்சுக்கோங்க, மனைவி வந்து யாருன்னு கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, அதோட தொலைச்சு ஏன் தெரியல உனக்கு, நான் தான் தோற கதவை. இது என்னங்க பண்பாடு? யாருன்னு கேட்டா முதல்ல கதவை தட்டணும்னு இருக்கு. காலிங் பெல் கூட அடிக்கக்கூடாது. அதிசயம் என்ன வருது, கதவை தட்டினார்கள் அழகா தட்டணும். அதுக்குன்னு சொல்லிட்டு போலீஸ்காரன் வந்து தட்டுற மாதிரி தட்டக்கூடாது. போலீஸ்காரன் தட்டுவான் பார்த்துருக்கீங்களா, தட்டா தட்டன்னு தட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் அப்பயே அவன் பைஜாமா லூசா போயிருக்கும். அது வந்து திருடனை பிடிக்க வர்றதுக்கு தட்டுறது. நீங்க எப்படி தட்டணும், உங்க வீட்டுல மனைவி இருக்கிறாங்க, பிள்ளைங்க இருக்காங்கன்னா அப்படி லேசா அன்பா தட்டணும். எப்படி தட்டக்கூடாது, ஆத்திரத்தில் தட்டக்கூடாது. உங்க கையும் வலிக்கும், கொஞ்சம் நல்ல கதவும் வீணா போயிடும், கோபமும் அதிகமாகும். அன்பா அப்படி தட்டணும். அதுக்கு நான் உங்க வேணுக்குன்னு வரட்டு வரட்டு நிக்கிட்டு கொஞ்ச நேரம், யாரு மனைவி இடத்துல கணவன் மேல கொஞ்சம் நிற்பா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, எதுவும் கேட்டதை வாங்கி கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, சீக்கிரம் வந்து கதவை திறந்துருவாங்களா? அன்பா இருந்தாங்கன்னா எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. யாராவது அந்த பக்கமா வந்தாலே வந்துட்டாங்களோ வந்துட்டாங்களோன்னு கதவு பக்கத்துல போய் பார்ப்பாங்க. கொஞ்சம் அன்பு குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, இவர் வந்து கதவை தட்டி நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான். வந்து கதவு, ஏமா இவ்வளோ நேரம் லேட் ஆச்சு, வேற வேலை இல்லையாங்க, அனுப்பாங்க இல்லை வேலை இருந்துச்சாதான் அப்படின்னு, சரிம்மா என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போக வேண்டியதுதான் கதை. ஏன்னா வயசாக ஆக தமிழ்நாட்டில் மரியாதை இருக்காது, அது தமிழ்நாட்டு கலாச்சாரம். அப்போ இப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கதவை தட்டாங்க, வானத்தில் உள்ளவர்கள் கேட்கிறார், யார் நீங்க, மன் ஹாதா, ஹூ இஸ் திஸ் அப்படிங்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க, ஆண் யார் தெரியுமா, ஆண் தான் உங்கள் தலைவன் அப்படியா சொன்னாங்க. அல்லாஹ் தனக்கு வச்ச பேரை சொன்னாங்க ஜிப்ரீல். அப்ப நீங்க என்ன செய்யணும், கதவை தட்டி உங்க மனைவி யாருன்னு கேட்டா உங்க பேரை தான் சொன்ன, தெரியாது நான் தான் புருஷன் தோற அப்படி அப்படி சொல்லக்கூடாது, உங்க பேரை சொல்லணும் அழகா, அந்த பேரிலேயே அவங்க புரிஞ்சிடும், உங்க பேரை சொல்லும் போதே அவங்களுக்கு ஒரு மரியாதை, ஜிப்ரீல், நான் ஜிப்ரீல். அப்படியா, ஒமம்மாக்க இன்னொரு ஆள் கூட இருக்கிறாங்களே, ஹூ இஸ் தட் அப்படிங்கிறாங்க. قال محمد قال معي محمد அங்க போய் பெருமை பேசிக்கிட்டு இல்ல, யார் தெரியுமா நபிமார்களின் தலைவரை நான் கொண்டு வந்திருக்கிறேன், இமாம் என்ன அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நபியை நான் கொண்டு வந்த. அப்படியா, கதவை தட்டி பர்மிஷன் கேட்கணும், அப்ப பணிவா கேட்கணும், புரியுதா இல்லையா? ஆமா, சில பேர் பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்ம ரூமுக்கு நேரம் தாட்புட் தடாப்புட் ஹைதராபாத் வந்து உட்காந்துருவாரு, அப்பதான் ஏற்கனவே அங்க ஒரு பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கும். என்ன, அவருக்கும் நமக்கும் நட்பு இருக்குது, நெருக்கம் இருக்குது, எல்லாம் ஓகே தான், ஆனா முன்னாடி ஒரு பஞ்சாயத்து நடந்துகிட்டு இருக்குது, என்ன பண்றது, பெரிய ஒரு தர்ம சங்கடம் ஆயிப்படும். நமக்கும் அவரை போய் கொஞ்ச நேரம் வெளியில உட்காருங்கன்னு சொல்ல முடியாம போயிடும். இங்க ஏற்கனவே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறாங்களே, அவங்களுக்கும் பிரச்சனையாயிட்டு சொல்ல முடியாம, கடைசியில் இவங்களும் அவங்க கதையை சொல்லியிருக்க முடியாது, அவர் ஏதாச்சும் தனியா பேசணும்னு வந்திருப்பாரு பாருங்க, இவங்க ஆல்ரெடி உட்கார்ந்துருக்கிறதுனால அவரும் சொல்ல முடியாம கடைசியில எல்லாரும் மழுப்பி 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 ஒரு மணி நேரம் வேஸ்ட் ஆகி எந்திரிச்சு போற மாதிரி ஆகிவிடும். அதே இது பர்மிஷன் கேட்டு வந்திருந்தா எவ்வளவு அழகா இருந்திருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அப்ப யாருன்னு கேட்டா ரொம்ப மரியாதையா சொல்றாங்க, ஜிப்ரீல், மஈ முஹம்மத், வித் மீ முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படியா, கால வக்கது புஇத, உடனே கதை திறந்துட்டாங்களா, யூ ஹாவ் பர்மிஷன் ஃபார் ஹிம், அவருக்கு உங்களிடத்தில் அவரை அழைத்து வருவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறதா கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இது, இதெல்லாம் அல்ல நமக்கு மரியாதையை கத்துக் கொடுக்கிறதுக்காக. ஜிப்ரீலுடைய வேலையே என்ன, ஜிப்ரீல் வருவதே உங்களுக்கு உங்களது தீனை போதிப்பதற்காக. இப்படிலாம் பர்மிஷன் கேட்டு இதெல்லாம் ப்ரொசீஜர், இதெல்லாம் என்ன ஒரு ப்ரொசீஜர், ஒரு முறை, ஒரு ஒழுக்கம் இது. அவரை அழைத்து வருவதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறதா, அவரை அழைத்து வருவதற்கு நீங்கள் அனுப்பப்பட்டீர்களா அப்படின்னு கேட்கிறாங்க. ஜிப்ரீல் சொல்றாங்க, قال نعم yes i have அப்படிங்கறாங்க. ஓ அப்படியா, மர்ஹபன் பிஹி வ அஹ்லா, மோஸ்ட் வெல்கம், ரொம்ப சந்தோஷம், வாங்க வாங்க வாங்கங்கறாங்க. இப்ப அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி பேசுறாங்க, கட் அண்ட் ரைட்டா பேசிக்கிட்டு இருக்காங்க, ரஃப் அண்ட் டஃப் மாதிரி தெரியுது பேச்சு, அது வந்து புரிசிதல் அப்படிதான். அது முடிச்சு ஆமான எல்லாம் பர்டிகுலர் கையில கிடைச்ச உடனே மர்ஹபன் பிஹி அஹ்லா, ரொம்ப சந்தோஷம், வாங்க 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 அப்படின்னு இது செய்தி கொஞ்ச நேரத்தில் வானம் எல்லாம் பரவி விடுகிறது, வானத்தில் உள்ளவர்களுக்கெல்லாம் சந்தோஷமாகி விடுகிறது. எப்படி சந்தோஷம் இல்லாமல் இருக்கும் சொல்லுங்க. ஜிப்ரீல் மட்டும்தான் ரசூலுல்லாவை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, துன்யாவுக்கு வந்து இப்ப எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க சொல்லுங்க. ரசூலுல்லாவை பார்க்கணும் பிரியம் யாருக்கும் இருக்காது சொல்லுங்க பார்க்கலாம். மனிதர்களுக்கு இல்லையில் இல்லாமல் இருக்கலாம் சரியா, மலக்குகளுக்கு இல்லாமல் இருக்குமா, சுப்ஹானல்லாஹ், மலக்குகளுக்கு சந்தோஷமா தாங்கல, ஆனாலும் அவங்களுக்கு அல்லாஹு தஆலா எதுக்கு ரசூலுல்லாஹை இப்ப கொண்டு வந்திருக்காங்கிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனா சந்தோஷம், வந்த சந்தோஷம். லா யஅலமு அஹ்லு ஸமா பிமா யுரீதுல்லாஹு பிஹி ஃபில் அர்தி, ரசூலுல்லாஹை இங்கே வரவழைத்து பூமியிலே அல்லாஹ் என்ன நிகழ்த்தப் போகிறான் என்று வானத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஹத்தா யுஅலிமஹும், அல்லாஹ் அறிவித்துக் கொடுத்தாலே தவிர. அப்புறம் முதல் வானத்துக்கு போறாங்க, அங்க பார்த்தா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, திஸ் இஸ் யுவர் ஃபாதர், ஹாதா அபூக, இன்ட்ரோடக்ஷன் நடக்குது, இவர் தான் உங்களது தந்தை. அப்படியா, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து என்று ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் ஸலாம் சொல்றாங்க. அத்தா திரும்ப பதில் சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷமா தாங்கலங்க, தன் மகனை பார்த்தோன்னு மர்ஹபா வ அஹ்லம் பி இப்னி, சந்தோஷமே சந்தோஷமே, என் மகனே வருக வருக, நேமல் அபுனு நேமல் இபுனு அன்ற, நீ ரொம்ப நல்ல மகன் அப்படிங்கிறான். நம்மளை பார்த்தா சொல்லுமா இல்லையா? நாளைக்கு சொல்லுங்க. ஏண்டா பாய் பசங்களா, நான் ஒரு தப்புக்கே இவ்வளவு தௌபா கேட்டேன், அழு அழுன்னு அழுதேன், இத்தனை நாள் அழுதேன், நீங்க உலகம் ஃபுல்லா தௌபா பாவம் பண்ணிவிட்டு ஒரு தௌபா கூட கேட்காம வந்திருக்கீங்களான்னு நாளைக்கு நம்மளை பார்த்து கேட்டான். சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒரு குற்றம் செஞ்சதுக்கே அல்லாவை அழுது எழுது இவ்வளவு சந்தோஷப்படுத்துறேன், நீங்க மன மாதிரி குற்றம் பண்ணிவிட்டு பயப்படாம அழுவாம வந்திருக்கீங்களான்னு நம்ம அத்தா நாளைக்கு நம்மளை பார்த்து கேட்டா என்னங்க சொல்லுவோம்? யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன சொல்கிறார்கள்? நேமல் இப்னு அன்த, யூ ஆர் த பெஸ்ட் சன், நீங்க ரொம்ப சிறந்த மகன் என்று சொல்கிறார்கள். அப்படியா? ரசூலுல்லாஹ் எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அங்க பாக்குறாங்க ரெண்டு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு. ஜிப்ரீல்ட்ட கேக்குறாங்க, ஜிப்ரீலே இங்கே என்ன இரண்டு ஆறுகள் சொல்றாங்க? இதான் நைல் நதியும் ஃபுராத் நதியும், அதனுடைய தொடக்கம் இங்கிருந்துதான் வருகிறது. அதை பத்தி விளக்கம் இருக்குது, நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் போனா அங்க இன்னொரு ஒரு ஆறு இருக்கிறது. அந்த ஆறை சுற்றி முத்துக்கள் மரகதங்களான மாளிகைகள் இருக்கின்றன. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆற்றுல அப்படி தண்ணி கையை அடிச்சா, அப்பா அது என்ன ஆறா அது? அப்படியே கஸ்தூரி, நறுமணமான கஸ்தூரியின் வாழை அதிலிருந்து வீசுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆச்சரியம், ஜிப்ரீலே இது என்ன சொல்கிறார்கள்? இதுதான் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க போகக்கூடிய கௌசர் தடாகம், அல்லாஹ் இதை மறைத்து வைத்திருக்கிறான், இதை இன்னும் வெளியில கொண்டு வரல, மஹ்ஷர்ல தான் கொண்டு வருவான். அதற்கு பிறகு இரண்டாவது வானம், அதே போல மலக்குகளுடைய ப்ரொசீஜர். யாரு நீங்க? அப்படியா, சரி கூட யாரு? அப்படியா, அனுமதி இருக்குதா? இந்த ப்ரொசீஜர்ல நடக்குது. அப்புறம் அப்படியே மேல போறாங்க, அங்க ஒரு நபியை பாக்குறாங்க, அவங்கள்ட்ட அந்த மாதிரி பேசுறாங்க. இந்த அறிவிப்புல அந்த இரண்டாவது நபி யாரு, மூணாவது நபி யாருன்னு வரல. கடைசியா பாத்தீங்கன்னு சொன்னா அங்க ஆறாவது வானம் ஏழாவது வானம் வரைக்கும் வந்துடுறாங்க. இதுல ஒரு சில அறிவிப்புகள் உள்ள வந்து, அதாவது அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலிருந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளரே, ஒவ்வொரு வானத்திலையும் ஒரு ஒரு நபியை பார்த்துதான் அனஸ் சொன்னாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் சந்தேகம், எந்த வானத்துல எந்த நபியை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா வந்து எனக்கு என்ன ஞாபகம் இருக்கிறது என்று சொன்னால், இரண்டாவது வானத்தில இத்ரீஸையும் நான்காவது வானத்தில் ஹாரூனையும் பார்த்ததாக எனக்கு ஞாபகம் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இன்னொரு அறிவிப்பாளர் சொல்லும் பொழுது, ஆறாவது வானத்திலே இப்ராஹிமையும் ஏழாவது வானத்திலே மூசாவையும் பார்த்தார்கள். அதோட இந்த யார் யாரை எந்தெந்த வானத்தில் பார்த்தாங்கன்னு முடியுது. இப்ப ஏழாவது வானத்தில் யாரை பார்த்தார்கள்? யார? என்னங்க இது? அத்தாவை முதல் வானத்திலே பார்க்க வச்சாச்சு, அதுக்கப்புறம் நபிமார்கள் ரொம்ப டாப் என்று எடுத்துக்கொண்டா யாரு? ஹலீலுல்லா இப்ராஹிம், அவங்க தான் அடுத்த நபி. அபுல் நம்பியா, நபிமார்களின் அடுத்த தந்தை, முதல்ல நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அடுத்து இவங்க. அப்ப ஆனா ஏழாவது வானத்தில் யார் இருக்கிறா? மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறா. ஏன்? அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பி தஃதீலி கலாமில்லா, அல்லாஹ் அவரிடத்தில் மட்டும்தான் விசேஷமாக பேசி இருக்கின்றார், எனவே அவர் ஏழாவது வானத்தில் இருந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்ப இந்த ஹதீஸ் என்ன தெரியும், இந்த வார்த்தையிலிருந்து என்ன தெரிகிறோம்? அல்லாஹ் மூசா நபி இடத்திலே பேசுவதாகவே பேசினார். சும்மா பேசுவது என்பதற்கு சாடை, உள்ளத்திலே புரிய வைத்தல், அல்லாஹ் ஒன்றை மூசா நபியின் உள்ளத்திலே உதிக்க வைத்தல், அப்படியெல்லாம் அல்ல, பேசினான் பேசுவதாகவே. புரியுதா? இப்ப உதாரணத்துக்கு நீங்க சொல்றீங்க, என்கிட்ட அவர் சொன்னாருன்னு சொல்லிட்டு, இப்ப சொல்றவரு இப்படி சொன்னார் சொன்னார்ன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த சொல்றவரு, ஏ உண்மையா சொல்லு, சொன்னாரா? ஏ சொல்லு, வாய் திறந்து சொன்னாரா? கேக்குறமா இல்லையா நம்ம? ஏ இல்ல இல்ல, வாய் திறந்து சொன்ன, சாடையா சொன்னாரு. ஏ அவர் சாடையா இதைத்தான் சொன்னாரு, நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? கேப்பமா இல்லையா நம்ம? புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்ப சொன்னார் என்று சொன்னால் நம்ம கேட்கணும், உண்மையா சொல்லு, வாய் திறந்து சொன்னாரா, பேசினாரா உன்கிட்ட, அவர் வாயால இதை சொன்னாரா நம்ம கேட்கிறோம். அப்ப அல்லாஹு தாலா அவன் பேசினான், பேசுவதாகவே பேச்சாகவே மூசா நபி இடத்தில் பேசினான். அதனாலதான் அவங்களுக்கு மற்ற நபிமார்களை விட கொஞ்சம் கூடுதல் சிறப்பு ஏழாவது வானத்தில் இருக்கிறார்கள். அதே போலதான் அல்லாஹ் அந்த தில்கர் ருசுல சொல்லும்போது, தில்கர் ருசுலு ஃபத்தல்னா பஅதஹும், அவர்கள் இறைத்துதர்கள், அவர்களில் சிலரை சிலரை விட நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொல்லும் பொழுது, வகல்லம் அல்லாஹு மூசா தக்லீமா, மூசாவிடத்திலே அல்லாஹ் பேசி இருக்கிறார். எல்லா நபிமார்களிலும் ஒருவரை ஒருவரை விட நாம் மேன்மைப்படுத்தி இருக்கிறோம் என்று சொன்ன அல்லாஹு தஆலா மூசாவு நபியுடைய மேன்மையை ஹைலைட் செய்து சொல்கிறான், நான் அவரிடத்திலே பேசி இருக்கிறேன் என்று. அப்ப அந்த சிறப்புனால மூசா அலைஹிஸ்ஸலாம் ஏழாவது வானத்தில் இருக்கிறாங்க. இங்க பாருங்க அடுத்தத, மூசா நபியாச்சுல சும்மா விட்டுருவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபிக்கு சலாம் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மூசா நபிக்கு மேலேயே கூட்டிட்டு போனா மூசா அலைஹிஸ்ஸலத்துக்கு வருத்தமா போச்சு. என்ன வருத்தம்? அல்லாஹ்ட்ட சொன்ன ரப்பி, என் இறைவா, என்னை விட நீ யாரையும் உயர்த்த மாட்டாய் என்றல்லவா நான் எண்ணியிருந்தேன். என்னை விட வேறு யாருக்கும் நீ மிகுந்த கண்ணியம் கொடுக்க மாட்டாய் என்றல்லவா நான் எண்ணியிருந்தேன் என்று சொல்வான். ஆனா அல்லாஹ் நாடியது நடக்கும். மூசா நபிக்கு ஒரு கண்ணியம் என்றால் அதிலும் ஒரு படி மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹிற்கு கண்ணியத்தை வைத்து காத்தமுல் அம்பியா வாய்ச்சு. பாருங்க மூசா நபி பாருங்க, தன் மனசில் உள்ளது அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, ரப்பி என் இறைவா நம் அதுன்னு நான் இப்படி நினைத்தே பார்க்கவில்லை. அன் தர்ஃபா அலையா அஹதன், என்னை விட ஒருவருக்கு நீ உயர்வு கொடுப்பாய் என்று, மேன்மை கொடுப்பாய் என்று, என்னை பார்க்கிலும் ஒருவருக்கு நீ மேன்மை கொடுப்பாய் என்று. அதுக்கு அங்க பதில் வரல, அல்லாஹ் என்ன பதில் சொன்னார்? அதுக்கு பிறகு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மேலே மேலே கொண்டு போய் செல்கிறார்கள். எதுவரைக்கும் சென்றார்கள்? அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அறிய மாட்டார்கள். சித்ரத்துல் முன்தஹால கொண்டு போய் விட்டுறாங்க. அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரசூலுல்லாஹிற்கு நெருக்கமாக வருகிறான், இறங்கி வருகிறான். இருவருக்கு இடையிலே ஒரு வில் வளைந்தால் எவ்வளவு இடைவெளி இருக்குமோ அவ்வளவு தூரம் தான் இருக்கிறது. இன்னும் நெருக்கமாக வருகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 50 வக்து தொழுகைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். அப்ப இந்த ஹதீஸ்ல வதனல் ஜப்பார், அல்லாஹ் நெருங்கி வந்தான் நபியோடு என்று வருகிறது. அப்ப அல்லாஹ் நெருங்கி வந்தான் என்பதை, அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதோடு அல்லாஹ் நெருங்கி வந்தான், நமக்கு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல, முரண்பாடும் கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை படைப்புகளுடைய சிஃபத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பவர்கள் அல்லர் நான். நாம் அல்லாஹ்வுடைய சிஃபத்தை அவனுடைய தகுதிக்கு ஏற்ப நம்பக்கூடியவர்கள். அதனால அல்லாஹ் அர்ஷின் மீது உயர்ந்திருப்பதோடு அல்லாஹ் ரசூலுல்லாவிற்கு நெருக்கமாக வந்தான், அல்லாஹ் அடியார்களுக்கு நெருக்கமாக வந்தான் என்று ஒரு ஹதீஸ் அல்ல, பல நூறு ஹதீசுகள் இருக்கின்றன. அடுத்த பாடத்தில் பார்ப்போம், இந்த ஹதீஸ் இப்போதைக்கு முடிச்சுப்போம். அப்ப அல்லாஹு தஆலா நெருக்கமாக வருவதில் எந்த விதமான குறையும் இல்லை. அல்லாஹ் நெருங்கி வருவதை அல்லாஹ் நெருங்குவதாகவே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதற்கு வேற மாற்று அர்த்தங்கள் நம்ம சொல்லக்கூடாது. ஞாபகம் வச்சுக்க, இந்த நெருங்குதலை பற்றி நம்ம இன்ஷால்லா அடுத்த அமர்வுல இன்னும் சொல்லுவோம். அல்லாஹ் 5 நேர தொழுகைகளை கொடுத்தான். இதை எடுத்துக்கிட்டு ஏழாவது வாரத்துக்கு வர்றாங்க. யார் வெயிட்டிங்ல இருக்கிறார்? போகும் பொழுதே என்னை விட உங்களை கண்ணியப்படுத்திட்டான் அல்லாஹு தஆலா நினைச்சுக்கிட்டு இருந்தா இப்ப கண்டிப்பா கேட்பாங்களா இல்லையா, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கிஃப்ட் கொடுத்தான்னு சொல்லி வந்த உடனே ஃபஹ்தபஸஹு மூசா, புடிச்சுக்கிட்டாங்க. யார? மூசா அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹி பிடித்து கொண்டார். ஹபஸஹு, ஹபஸ்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா கைது செய்து கொண்டார்கள், சிறைபிடித்துக் கொண்டார்கள். விட மாட்டேன் சொல்லு, அல்லாஹ் என்ன கொடுத்தா உங்களுக்கு, எவ்வளவு பெரிய ஒரு முஹப்பத் பாருங்க நபிமார்களுக்கு இடையில. ஃபகால யா முஹம்மத் என்ன கட்டளை கொடுத்தான்? ஒவ்வொரு இரவும் பகலும் 50 தொழுகைகளை தொழ வேண்டும் என்று கட்டளையிட்டான். இதான் பாருங்க நபிமார்கள் அவங்களுடைய உள்ளத்தில் உள்ள இறக்கம். எப்படியோ தொலைது உங்க உம்மத்து அப்படின்னு விட்டாங்களா? அவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களையுமே சொர்க்கம் செல்ல வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்கள் சொன்னாங்க, முஹம்மதே வேணாம், உங்க உம்மத்துக்கு இந்த சக்தி கிடையாது, வானா நீங்க திரும்ப போங்க, ரப்பு உங்களுக்கு லேச கொடுப்பான், லேசாக்குவான், உங்களுக்கும் லேசாக்குவான், உங்களது உம்மத்துக்கும் லேசாக்குவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாக்குறாங்க, பக்கத்துல யார் இருக்காங்க? ஜிப்ரீல் இருக்காங்க, ஆலோசனை கேட்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தம்? நல்ல நண்பர்கிட்ட நல்ல ஆலோசனை கேட்கணும். ரசூல்லாவுக்கு சிறந்த நண்பர் யாரு? அல்லாவுக்கு அடுத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அப்ப ரசூலுல்லாஹ் பெரிய அறிவாளிதான், பெரிய ஞானவான் தான், பெரிய சிந்தனைவாதி தான், அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் தான், வகி கொடுக்கப்பட்டவர்கள் தான், முன்னோர் பின்னோருடைய ஞானம் கொடுக்கப்பட்டவர்கள் தான். ஆனா இப்ப என்ன கேட்கிறாங்க? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இடத்துல திரும்பி பார்க்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நஅம், சரி செய்யுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா? நஅம் இன் ஷிஅத, நீங்க விரும்பினா செய்யலாம் ஓகே அப்படிங்கிறாங்க. சரி அப்படிங்கிறாங்க. திரும்ப ஜிபிரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போறாங்க. கொண்டு போய் இந்த ஹதீஸ்ல வருது, வஹுவ மக்கானஹு, அல்லாஹ் தன்னுடைய இடத்தில் இருந்தான், அதாவது அல்லாஹ் அரசில் அவன் உயர்ந்திருந்தான். யாரும் எங்கள் இறைவா எங்களுக்கு கொஞ்சம் லேசாக்கி கொடு, எனது உம்மத்து இதை தாங்காது. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னதை அப்படியே நம்பி சொல்றாங்க. அப்படியா, சரி பத்த குறைங்க. திரும்ப மூசா நபி இடத்துல வர்றாங்க. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பிடித்து கொண்டார்கள், இருக்க சொன்னார்கள். என்ன என்னன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு ஹதீஸ். இப்படியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்ப, ரசூலுல்லாஹ் போவ, திரும்ப வர, திரும்ப போவ, கடைசியில 55 ஆகிவிட்டது. இந்த 5 எடுத்துக்கிட்டு வந்தா அப்பையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, வானா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு நல்ல அனுபவம் இருக்கு, இதை விட லகுவான கட்டளைகளை கொண்டு பனி இஸ்ராயல் இடத்திலே நான் வந்தேன், ஆனால் அவர்கள் அதை செய்ய முடியாமல் பலவீனப்பட்டு விட்டார்கள். உங்களுடைய உம்மத்தோ உடலாலும் உள்ளத்தாலும் பார்வையாலும் செவியாலும் பலவீனமானவர்கள், எனவே போய் அல்லாட்ட குறைத்துக் கொள்ள சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்பையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பார்க்கறாங்க, யார, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒண்ணு தப்பு சொல்லல, வெறுக்கல, திரும்ப கூட்டு போறாங்க. கூட்டிட்டு போனா அல்லாட்ட சொல்றாங்க, என் இறைவா என்னுடைய உம்மத்து பலவீனமானது, உடலால் பலவீனமானது, உள்ளத்தால் பலவீனமானது, செவியால் பலவீனமானது, பார்வையால் பலவீனமானது, எங்களுக்கு கொஞ்சம் லேசாக்கி கொடு அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், முஹம்மதே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லப்பைக வ ஸஅதை, அல்லாஹ் உனக்கு முன்னாடி நான் ஆஜராக இருக்கிறேன். சொன்னார்கள், என்னிடத்திலே வார்த்தைகள் மாற்றப்படாது, நான் உம்முல் கிதாபில் லவ்ஹுல் மஹ்ஃபூதுல 50 நேர தொழுகை என்று எழுதிவிட்டேன், அதை மாற்ற முடியாது. இப்ப அதிலிருந்து 5 ஆயிருச்சு, இந்த 5 மாற்ற முடியாது, நீங்க 5 தொழுகைகளை தொழுங்கள், 50 நேர தொழுகைகளை தொழுதாக நான் எழுதுவேன். ஒரு நன்மைக்கு 10 நன்மைகள், உம்முல் கிதாப் வேதத்தின் தாய் புத்தகத்திலே 50 நேர தொழுகையாக இருக்கிறது, உங்களுக்கு 5 ஆக்கப்படுகிறது, நீங்க 5 செய்யுங்க, 50 செய்ததாக எழுதப்படுவீர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் இடத்துல திரும்ப வந்தா மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, என்ன செஞ்சீங்க, எப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு லேசாதான் ஆக்கினா, எப்படி எங்களுக்கு ஒவ்வொரு நன்மைக்கும் 10 நன்மைகளை கொடுத்தான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, இல்ல இல்ல வேணாம், இது முடியாது, திரும்ப போங்கிறாங்க, போயிட்டு தான் திரும்ப வந்திருக்கிறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசா போதும் மூசா, என் ரப்பு இவ்வளவு விளக்கம் சொல்லி என்னை அனுப்பிட்டான், எனக்கு திரும்ப போவதற்கு வெட்கமாக இருக்கிறது, எத்தனை முறை நான் திரும்ப செல்வேன் அப்படிங்கிறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அப்படியா, ஃபஹ்பித் பிஸ்மில்லா, அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு அல்லாஹ்வுடைய பேர்ல போங்க, அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த சம்பவம் முடியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதுல் ஹராமிலேயே காலை பொழுதை விழிக்கின்றார்கள். அப்ப எல்லாமே ஒரு ராத்திரிக்குள்ளார முடிஞ்சிருக்கு. அப்ப இந்த ஹதீஸ்ல இருந்து நாம் என்ன புரிகிறோம், எத்தனை தடவை வருது பாருங்க, ஒரு விஷயம், மூசா நபி ரசூலுல்லாஹிட்ட சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இடத்துல போறாங்க, பேசுறாங்க, அல்லாஹ் பதில் சொல்றான், அல்லாஹ் சொல்றதை இவங்க கேட்கறாங்க, திரும்ப வர்றாங்க, திரும்ப அல்லாஹ் இடத்துல போறாங்க, அல்லாஹ் பேசுறத கேட்கறாங்க, திரும்ப போறாங்க. அப்ப அல்லாஹ் பேசுவது என்பது உண்மை, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் இடத்திலே பேசினான், அல்லாஹ் பேசியதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்ந்தார்கள், செவிமடுத்தார்கள். வெறும் உள்ளத்தால் உணர்வது மட்டுமல்ல, செவியால் அல்லாஹ்வுடைய பேச்சை கேட்டார்கள். புரியுதுங்களா, அதுதான் நம்முடைய ஈமானாக இருக்க வேண்டும். இப்ப நம்ம எப்போதும் அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு சிஃபத்தை இந்த ஹதீஸ் கிதாப்ல இருந்து சொல்லும் பொழுது அதை ஈமான் கொள்வதால் நமக்கு என்ன நன்மை என்பதை இன்ஷா அல்லாஹ் நம்ம பொதுவா சொல்லிக் கொண்டு வருகிறோம். இந்த பாடத்தினுடைய இந்த தலைப்பு முடியும் போது இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இதுல குறிப்பா ஒரு விஷயம் மீதம் இருக்குது, இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வுல சொல்லுவோம், அல்லாஹ்வுடைய நெருக்கம் என்ற விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அமர்வை ஏற்றுக்கொள்வானாக. சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்துபு இலைக்.